வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். இந்திய நடப்பு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 சரிங்களா. ஸோ இன்றைக்கி முதல் செய்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டுலையும் சரி தினமணி எல்லா பேப்பர்லையும் வந்த செய்தி என்ன அப்படின்னா வந்து செக்ரட்டரியேட் ஸ்கேம் என்கொயரி கமிஷன் அதனுடைய தலைவர் அப்படிங்கிற ரகுபதி அப்படிங்கிறவர் என்னென்னா பதவி விலகிட்டார் அப்படிங்கிறது. சரியா, அவர் வந்து தலைமைச் செயலக கட்டுமானம் புதிய தலைமைச் செயலக கட்டுமானத்தில் வந்து சில ஊழல் நடைபெற்றது அப்படிங்கிறதுல அதுக்காக அந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. எப்போனா 2011 அந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதனுடைய தலைவராக இருந்தால் ரகுபதி அப்படிங்கக்கூடியவர் வந்து பதவி விலகிட்டார் அப்படிங்கிற செய்தி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே ரகுபதிக்கு பேரில் இன்னொரு கமிஷன் என்கொயரி கமிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. என்னென்னா மௌலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ், அதாவது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌலிவாக்கத்தில் வந்து ஒரு 2 கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு விசாரிக்க போடப்பட்ட கமிட்டி என்னென்னா இந்த ரகுபதி கமிஷன் தான். ஸோ அதே மாதிரி இன்னும் சில கமிட்டிகள் அப்படிங்கிற சமீபத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து ராஜேஸ்வரன் கமிட்டி. இந்த ராஜேஸ்வரன் கமிட்டி அப்படின்னு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கலவரம் இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டு கலவரம் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஜஸ்டிஸ் அருணா சகதீசன் கமிஷன் எதுக்கு அப்படின்னா வந்து தூத்துக்குடியின் ஃபயர் ஸ்கில்லிங், அதாவது வந்து தூத்துக்குடியினுடைய அந்த கலவரத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன், சரியா, ஆறுமுகசாமி குழு அப்படிங்கிறதுக்குன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, அதாவது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடர்பான அந்த மரணம் தொடர்பான விசாரணை செய்வதற்காக. ஸோ இந்த கமிட்டிலாம் வந்து பொறுத்துவையில் வந்து கேட்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து தமிழ் இன்றில் பார்த்தீங்கன்னா வந்து குலசேகரப்பட்டினத்தில் ஏவுகணை மையம் ஏவுகணை செலுத்தும் மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வதற்காக சோம்நாத் அப்படிங்கிறோடைய தலைமையில் வந்து ஒரு 3-மெம்பர் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் அக்ரிகல்ச்சர், அதாவது வந்து மத்திய விவசாயத்துறை வேளாண்துறை அமைச்சர் வந்து ராதாமோகன் சிங் என்ன அப்படின்னா வந்து FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உலக உணவு விவசாய அமைப்புக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காரு. என்ன ப்ரொப்போசல் அப்படின்னா வந்து 2019 வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டுகளாக வந்து அறிவிங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2019 வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செய்தி. ஓகே, இப்போ 2018 வந்து நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இந்த வருஷம் இருக்கு இல்லையா, இது வந்து தேசிய சிறுதானிய ஆண்டு. 2019 ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச இயர் ஆஃப் மில்லட்ஸாக அறிவிப்பதற்கு ப்ரப்போசல் தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கணும்னு அறிவிக்கப்படலை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்து 80th ASEAN Games, அதாவது வந்து 18th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் வந்து தொடங்கி இருக்கிறது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1951 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடந்து கொண்டு வருகிறது. இது இப்போ நடக்க போகிறது என்னென்னா 18th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். ஸோ இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை யாரெல்லாம் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே ஆசிய நாட்டில் எல்லாமே இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்ளும். ஸோ இதில் சில விஷயம் இன்றைக்கி வந்து இதில் வந்து இந்த விளையாட்டில் வந்து யார் வந்து ஃப்ளாக் பியரர் ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சார்பாக வந்து இந்த விளையாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் வந்து யார் வந்து கொடி பிடிக்கிறதுல இருக்கார் அப்படின்னா வந்து நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து இருக்கார், சரிங்களா. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 2 முறை வந்து இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1951 வந்து த ஃபஸ்ட் ஆசியன் கேம்ஸ் ஹெல்ட் இன் இந்தியா, அதே மாதிரி 1982 இந்தியாவில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த கூடுதலான தகவல்கள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. 2014 கடைசியாக எங்கே இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நடைபெற்றுச்சு அப்படின்னா இன்சியான் சீனா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய 22வது பிரைம் மினிஸ்டர், அதாவது வந்து பாகிஸ்தானின் 22வது பிரதமராக இம்ரான் கான் அப்படிங்கக்கூடியவர் வந்து அந்த நாட்டினுடைய சபை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, சரியா. ஸோ இதோடைய கட்சியினுடைய பேர் என்ன, டெக்ரிகே இன்சாப் அப்படிங்கிறது, அவருடைய கட்சியினுடைய பார்ட்டியோட பேர் என்னன்னா டெக்ரிகே இன்சாப் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து தினமணியில் வந்து ஒரு கட்டுரை வந்துச்சு, இந்தியா பல திட்டங்கள் இருக்குது, நல்ல திட்டங்கள் இருக்குது, ஆனால் அது வந்து என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டங்களை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா இங்கிலீஷ் இண்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சு, என்ன அப்படின்னா வந்து இந்தியா வந்து மேல்நியூட்ரிஷன், அதாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஃபேக்சுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2017, அதாவது வந்து 2017 உலக பட்டினி குறியீட்டில் வந்து இந்தியா வந்து 100th place இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிப்படையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹங்கரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட அப்படிங்கிறத ஒரு 3 ஸ்கீமை ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட் பண்ணாங்க. அந்த ஸ்கீமை வந்து எப்படி ரீவிட்டலைஸ், அதாவது வந்து மறு சீரமைப்பு பண்ணால் வந்து இதை எப்படி வந்து மேல்நியூட்ரிஷன் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ICDS இன்டெகிரேட்டட் ஜெயில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அது வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது, இது 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது, இது எப்போ அப்படின்னா மத்திய அரசு வந்து 1995 வந்து அமைக்கும் திட்டம் செயல்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது பிடிஎஸ் அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது 1960களில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் 1997 வந்து என்னென்னா இதை டிடிபிஎஸ், டிடிபிஎஸ்னால் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறத இது பண்ணாங்க. இந்த திட்டத்தெல்லாம் வந்து திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த திட்டம் வந்து இன்னும் எப்படி செயல்படுத்தினா வந்து ஹங்கரை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற, ஸோ இது மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து நமக்கு வந்து கேட்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு ஐசிடிஎஸ் கேள்வி ஆல்ரெடி வந்து ரெண்டுகிட்டையும் கேட்டிருக்கான், சரியா? ஓகே, அடுத்து வந்து நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு வருவோம். குலசேகரத்தை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன், அதாவது வந்து ஏவுகணை மையம் அமைக்கிறது. ஏன் வந்து குலசேகரப்பட்டினத்தில் ஏவுகணை அமைக்க மையம் அமைக்கணும் சொல்கிறாங்கன்னு யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அங்கே ஏதாவது அப்படி சிறப்பு அம்சம் இருக்குது, எல்லா இடத்துலையும் அமைக்கலாமே, ஏன் வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கணும்? ஓகே, இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாமே நியர் த ஈக்குவேட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கிழக்கு நோக்கி கிழக்கு கடற்கரையில் தான் இருக்கும், ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும். இதற்கான காரணங்கள் ரெண்டு, ஏன் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து ஈக்குவேட்டர் அண்ட் ஈக்குவேட்டர் நியர் என்னென்னா வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது வந்து புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது என்ன மிக குறைவாக இருக்கும். ஸோ மிக குறைவான புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால குறைந்த அளவிலான ஒரு ஃபியல் எரிபொருளை பயன்படுத்தி நம்ம வந்து ஏவுகணையை வந்து ராக்கெட்டை வந்து மேலே செலுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஏன் ஈஸ்ட் காஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம செலுத்துறோம் இல்லையா, செலுத்துற ராக்கெட்டை வந்து கிழக்கு நோக்கியே விழணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா வந்து புவி ரொட்டேட்ஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட், புவி வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வாள். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சேட்டலைட்டை வந்து அமைவதற்கான ஒரு அடிப்படையான காரணி. இப்போ நீங்கள் இருக்கலாம் ஸ்ரீஹரிகோட்டையில் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இங்கே வந்து அதிகமான ஃபியல் இங்கே வந்து 13 இருக்குது, பட் அங்கே என்னென்னா 18 இருக்குது, அதாவது வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் 8 degrees இருக்குது, சரியா? ஸோ இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசல் நீண்ட காலமாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான கமிட்டி போட்டிருக்கு, அந்த கமிட்டியுடைய பேர் என்ன, சோம்நாத் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து கமிட்டி போட்டிருக்காங்க, சரியா? ஸோ இது அமைச்சது அப்படின்னா ஆண்ட்ரிக்ஸ், இஸ்ரோ ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இஸ்ரோனுடைய ஒரு கமர்ஷியல் டிவிஷன். இஸ்ரோ அப்படிங்கிறது வான்வெளிக்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், விண்வெளி ஆய்வுத்துறைக்காக. இவங்க இஸ்ரோ செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களையும் எப்படி கமர்ஷியலாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக அமைக்கப்பட்ட ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது ஆண்ட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, அதாவது வந்து சிங்கப்பூரின் சேர்க்கக்கூட இந்தியா அனுப்பியது அப்படின்னா அது இந்தியா வந்து சும்மா அனுப்பாது, அதுக்கு வந்து இந்தியா வந்து பணம் வாங்கிட்டு தான் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இஸ்ரோவுடைய ஃபங்க்ஷனை வந்து வெளிநாடுகளுக்கு கமர்ஷியலாக இது பண்ணுறதுக்காக அது தொடர்பான பணிகள் அமைக்கப்பட்ட ஒரு இது தான் என்னென்னா ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு வாரமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன், டெய்லி வந்து உங்களுக்கு ரெகுலராக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம். நாளைக்கு அப்டேட் பண்ண மாட்டேன், நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா 7418521550, அதாவது வந்து 7418521550, இந்த நம்பருக்கு உங்கள் பேர் மற்றும் மாவட்டத்தோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம், சரிங்களா? தேங்க்யூ.